சாண்டில்யன் அவர்களின் யவனராணி. 107 அத்தியாயம். அடிகளின் துயரம். இளம் சுழியின் ஓலையை படித்ததும் பிரம்மானந்த அடிகள் கோபத்தின் வசப்பட்டு கூவியதை பக்கத்திலிருந்து கண்ட குமரன் சென்னியும் பரதவல்லாளனும் மிகுந்த ஆச்சரியத்தை அடைந்ததன்றி அப்படி பிரம்மானந்தரை நிலை குலைந்து போகும்படியான அப்பேற்பட்ட என்ன செய்தி ஓலையில் அடங்கியிருக்க கூடும் என்பதை அறிய ஆவலும் கொண்டார்களானாலும் பிரம்மானந்தரின் முகத்தில் தாண்டவமாடிய கோபச் சுடரைக் கண்டு எந்த கேள்வியையும் தொடுக்காமல் மௌனமாகவே அவரை பார்த்து கொண்டு நின்றார்கள். கீழ்கடலில் முளைத்த கதிரவன் வானத்தில் ஏறிவிட்டதால் வானகரை உச்சி மாளிகையின் கீழ்கூடத்தில் சாளரத்தின் மூலம் புகுந்துவிட்ட ஒளியில் அந்த ஒளியை திரும்ப திரும்ப படித்த பிரம்மானந்தரின் உடல் 2-3 முறை சினத்தினால் ஏற்பட்ட உணர்ச்சி கொதிப்பால் ஆடியதொன்றி அவர் கண்ணச் சதைகளும் ஓரளவு மேலெழுந்து ஏற்கனவே சிறியதாக இருந்த யானை கண்களையும் மூடிவிட்டதால் ஜவம் செய்பவரை போல காட்சியளித்தார். அவர் உள்ளத்தில் சென்ற ஒரு மாத கால நிகழ்ச்சிகள் மீண்டும் மீண்டும் வலம் வந்து அவர் புத்தியில் அக்னி பொறிகளை வாரி இறைத்து கொண்டிருந்தன. என்னை விட திறம் படைத்தவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றானா படைத்தலைவன் என்று தமது பல்லையும் சற்று முரட்டுத்தனமாக கடித்துக் கொண்டார் அந்த முற்றம் துறந்த முனிவர். பல நாட்களாக தாம் விடை காணாது தவித்துக் கொண்டிருந்த பல கேள்விகளுக்கு அந்த ஓலையிலிருந்த சில வரிகள் விடையளித்து விட்டதால்
எத்தனை இரவுகளை நான் தூக்கமின்றி கழித்தேன், எத்தனை பேரை கஷ்டங்களுக்கு உள்ளாக்கினேன், இத்தனையும் இவன் செய்த ஏமாற்றத்தால் அல்லவா
என்று மீண்டும் மீண்டும் தன் மனத்துக்குள் கடிந்து கொண்டார். பிரம்மானந்தர் கண்களை மூடிக்கொண்டு இப்படி யோசனைகளில் இறங்கிவிட்டிருந்த போதிலும் அவர் தேகம் சற்று சினிங்கியதையும் ஓலையை விரல்கள் நெருடியதையும் கண்டு குமரன் சென்னி அவர் இதயம் குமரி கொண்டிருப்பதை உணர்ந்தானே ஒழிய அதன் காரணத்தை அறியாததால் கேட்டான்.
அடிகளே, யாரோ அபச்சாரப்பட்டுவிட்டார்கள் போலிருக்கிறது என்று
அந்த கேள்வியின் விளைவாக பிரம்மானந்தர் கண்ண கதுப்பு சதைகளை சற்று கீழே இறக்கி கண்களை திறந்தாரானாலும் அவர் சீற்றம் மட்டும் குறையாததால்
அவசரப்படவில்லை சென்னி, முட்டால் பட்டம் கட்டிவிட்டார்கள்
என்று உக்கிரம் பரிபூர்ணமாக துணித்த குரலில் கூறினார். இதை கேட்டு குமரன் சென்னி பதில் கூறும் முன்பாக பரதவல்லாளன்,
அப்படி தங்களை அழைப்பவர்கள் இந்த தமிழகத்தில் யார் இருக்க முடியும்
என்று வினவினார்.
முட்டால் என்று ஒருவனை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை வள்ளாளா
என்று வெறுப்புடன் சொன்னார் பிரம்மானந்தர்.
அப்படியானால்
என்று ஏதும் புரியாமல் விழித்த பரதவல்லாளனை ஒரு வினாடி நோக்கிய பிரம்மானந்தர்,
ஒருவன் சாமர்த்தியமான செயல்களில் ஈடுபடும் போது அதை நாம் அறியாமல் வேறு செயல்களில் இறங்கும் போது முட்டாள் பட்டம் நமக்குத்தானே வந்துவிடும்
என்று வலியுறுத்தினார். இதற்கு பதில் குமரன் சென்னிய சொன்னான்,
தங்களை விட சாமர்த்தியமாக செயல்படக்கூடியவர்கள் தமிழகத்தில் யாரும் இல்லை என்பது பிரசித்தமாயிற்றே என்று.
அந்த பிரசித்தி போய் ஒரு மாதம் ஆகிறது சென்னி
என்று அழுத்து கொண்டார்.
எனக்கு விளங்கவில்லை அடிகளே என்றான் குமரன் சென்னி.
பிரம்மானந்தர் உடனே பதிலேதும் சொல்லவில்லை. கையில் இருந்த ஓலையை சிறிது நேரம் நெருடி கொண்டிருந்தார். பிறகு அந்த ஓலையை குமரன் சென்னியிடம் நீட்டி,
இதை படித்து பார்
என்றார். ஓலையை பிரித்து படித்து குமரன் சென்னி முகத்தில் விவரிக்க முடியாத எத்தனை எத்தனைய உணர்ச்சிகள் எழுந்து தாண்டவமாடின. அந்த உணர்ச்சிகளின் வேகத்தின் விளைவாக வாய் மட்டும் பேசும் சக்தியை அறவே இழந்துவிட்டதால் அதற்கு ஈடு செய்யவோ என்னவோ அஜானு பகவான அவன் உடல் நன்றாக நிமிர்ந்து தலை கூரையை தொட்டுவிடும் ஸ்திதிக்கு வந்தது. அப்படி நிமிர்ந்து நின்ற குமரன் சென்னி பலமுறை அந்த ஓலையை திரும்ப திரும்ப படித்தான். ஏதோ பெரும் காவியத்தை தடவி கொடுப்பது போல அதை தடவியும் கொடுத்தான். பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பரதவல்லாளன் குமரன் சென்னியிடம் ஏற்பட்ட அந்த திடீர் மாறுதலை கண்டதும் வியப்பில் மூழ்கி தன் மார்பில் தொங்கிய சிறு வெண்சங்கை தடவி விட்டுக் கொண்டான். உணர்ச்சிகள் விளைவித்த அதிர்ச்சியால் சிறிது நேரம் மௌனமாக இருந்த குமரன் சென்னி பரதவல்லாளனை நோக்கி,
வல்லாளா, படைத்தலைவர் வந்துவிட்டார்
என்றான் குரல் தழுதழுக்க. எந்த சமயத்திலும் உணர்ச்சி கலங்காத குமரன் சென்னியே உணர்ச்சி கலங்கி குழம்பி விட்டதை கண்டதாலும் கருத்து முழுவதும் சென்னியின் கையில் இருந்த ஓலையில் புதைந்து கிடந்ததாலும் சென்னி சொன்னதன் முழு அர்த்தத்தையும் கிரகிக்க சக்தியில்லாத பரதவல்லாளன்,
எந்த படைத்தலைவர்
என்று வினவினான். சென்னியின் முகத்தில் குழப்பம் மறைந்து கோபம் மிகுந்தது.
எந்த படைத்தலைவரா, என்ன உளறுகிறாய் வள்ளாளா? படைத்தலைவர் என்று நீயும் நானும் அழைக்கக்கூடியவர் பல பேர் உண்டா தமிழகத்தில்
என்று வினவினான்.
இல்லை
என்றான் வள்ளாளன். அப்பொழுதுதான் அவனுக்கு மெல்ல மெல்ல உண்மை புலனாக தொடங்கியது. அப்படி புத்தியில் உண்மை உதயமானதால் அதை நம்ப முடியாமல் திணறிய வள்ளாளன்,
என்ன சொல்கிறாய் சென்னி, நமது படைத்தலைவர்
என்று ஏதோ பேச புகுந்து வார்த்தைகளை முடிக்க முடியாமல் திணறினான். பிரம்மானந்தரின் கோபக்குரல் இடையே எழுந்து,
ஆமாம், எந்த படைத்தலைவர் வருகைக்காக நாம் தவம் கிடந்தோமா அவர்தான் வந்துவிட்டார்
என்றார் பிரம்மானந்தர்.
நமது என்று குழறினான் வள்ளாளன்.
ஆமாம், நமது படைத்தலைவர் தான்.
அவரையா நீங்கள் சற்று முன் அடப்பாவி நீதானா என்றெல்லாம் அழைத்தீர்கள்?
அவரையே தான்.
படைத்தலைவர் எங்கள் முன்னால் அப்படி அழைக்க மிகுந்த துணிவு வேண்டும் உங்களுக்கு. இந்த பதிலை கடுமையாக சொன்னான் வள்ளாளன். அவன் முகத்தை விட்டு தன் கண்களை சென்னியின் முதுகுக்கு திருப்பிய பிரமானந்தர் அந்த முகத்திலும் சினம் மண்டி கொடுப்பதைக் கண்டு,
அப்பா, படைத்தலைவன் இவர்களை எப்படி வசீகரித்திருக்கிறான்
என்று உள்ளூர சொல்லிக் கொண்டாலும் அதை வெளிக்காட்டாமல்,
சோழர் படை உபத்தலைவரை மரியாதையின்றி அழைத்தது பிசகுதான் வள்ளாளா. ஆனால் என் நிலையில் வேறு யாராவது இருந்தால் என்னை விட அதிகமாக சபித்திருப்பார்கள்
என்றார். சபிக்கும்படி அவர் என்ன செய்தார் என்று கேட்டான் குமர சென்னி ஆத்திரத்தோடு. நேரடியாக பதில் சொல்லாத பிரம்மானந்தர் சுற்றி வளைத்து பேசினார்.
நான் துறவு என்பது உனக்கு தெரியுமா சென்னி
என்று கேட்டார். அது அனைவருக்கும் தெரிந்தது என்றான் சென்னி.
என் வேலை கோட்டை குத்தளங்களை காப்பதல்ல
என்று சுட்டி காட்டினார் பிரம்மானந்தர். இல்லை, சென்னியின் பதில் சுருக்கமாக பழிச்சென்று வந்தது.
ஆண்டவனுக்கும் அடியவருக்கும் பணிபுரிவது என் கடன்.
ஆம்.
அதை செய்கின்றேனா?
இல்லை.
உண்மை? அதற்கு பதில் இந்த வானகரை கோட்டையை காத்துக் கொண்டிருக்கிறேன். சாந்தி சமாதியில் இருக்க வேண்டியவன் போர் தொழிலில் மும்முரமாக இறங்கி இந்த கோட்டைக்குள் ஆயுதங்களை தயார் செய்கிறேன்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.